أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب، حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், இவனுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய், எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய புகழ் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியில் நடைபோடுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. தொழுகையை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்களோ அதே அடிப்படையில் அதே உள்ளச்சத்தோடு தொழுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. வாழ்க்கையிலே ஒரு தடவேனும் அந்த இன்பத்தை சுவைக்கிற நசீபை எங்களுக்கு கொடுப்பாயாக. வாழ்க்கையிலே வாழுகிற போதும், எங்களுடைய கடைசி காலத்திலும், எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலும் உனக்கு பொருத்தமானவர்களாகவும் உனக்கு பிரியமானவர்களாகவும் நீ எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய கபருனுடைய வாழ்க்கைகளை சிறந்த ஒரு வாழ்க்கையாக நீ ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கடன்களை நீயே அடைத்தருள்வாயாக. எங்களிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய நோயையும் நீயே முழுமையான ஷிஃபாவை தருவாயாக. எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில் புரிந்து செயல்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குரானினுடைய ஆரம்ப பகுதியிலே இந்த சூரத்துல் பக்ராவிலே பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளின் நீண்ட நெடிய வரலாறை அல்லாஹுத்தாலா அவர்களுடைய வாழ்வியல் கூறுகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மார்க்க அடிப்படையில், ஆன்மீக அடிப்படையில் அவர்கள் இழைத்த தவறுகளை சுட்டிக்காட்டி உம்மத்தே முஹம்மதியாவும் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த இந்த உம்மத்தும் அப்படி ஒரு நிலையை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வரலாறுகளையெல்லாம் மேற்கோள் காட்டி பல்வேறு விதமான விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் மேலே ஓதிய ஆயத்தினுடைய விளக்கமாக இன்றைய தினத்திலே நாம் கடந்த வாரங்களிலே சில செய்திகளை பார்த்தோம். இல்முடைய விளக்கம் என்ன, இல்மு என்று சொன்னால் என்ன, அது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருக்குர்ஆன் அதனுடைய ஆங்கிள், அதனுடைய நோக்கம், அதனுடைய பார்வைகள், அதனுடைய தூர நோக்குகள், அதனுடைய கண்ணோட்டம், இதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இந்த ஆயத்திற்கு முன் பின்னாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதற்கு இரண்டு மூன்று ஆயத்துகளுக்கு முன்னால் அவனுடைய ஏகத்துவம் தௌஹீத், அவனுடைய ஒருமைப்பாடு, அவனை ரப்பாக, அவனை இலாகுவாக அங்கீகரிக்காத அந்த கொள்கையினுடைய வெளிப்பாடுகள் இந்த உலகத்திலே எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி, ஆகவே நீங்கள் யூதர்களை போன்றும் நசராக்களை போன்றும் ஆகிவிட வேண்டா என்ற செய்தியை சொன்னான். அதற்கு அடுத்த நிலைப்பாட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர்கள் ஏளனம் செய்கிறார்கள், நபியிடத்திலே வந்து நீங்கள் ஒரு கிதாபை கொண்டு வாருங்கள் அல்லது நான் உங்களை ஈமான் கொள்ளணும்னா இப்படி இப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நுபுவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக உயர்வான அந்த பொறுப்பை எத்தி வைக்கிற பணியில் அவர்கள் கொடுக்கிற தொல்லைகளை சுட்டிக்காட்டி அல்லாஹு சொன்னான், இறைவனை ஏகனாக ஏற்ற பின்னால் ஒரு மனிதனுக்கு அடுத்திருக்கிற பெரிய நிலைப்பாடு அவன் நபியை உண்மையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஆயத்திலே பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்லித்தந்தான். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகிற ஆயத்திலே அல்லாஹு தஆலா சில விதமான செய்திகளை சொல்லுகிறான். அதில் அல்லாஹு சொல்லுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, அதை எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறைப்படி அவர்கள் ஓதுவார்கள், உலாஇக யுஃமினு பி, அவர்கள் மட்டும்தான் அந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், வமன் யக்ஃபுரு பி, எவர்கள் அந்த வேதத்தை மறுக்கிறார்களோ அல்லது நிராகரிக்கிறார்களோ, ஃபவுலாஇகஹுமுல் காஸிரூன், அவர்கள் வழிகேடர்கள், அவர்களுடைய அவர்கள் கை சேதத்திற்குரித்தானவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறார். தௌஹீதை பற்றி பேசி முடித்துவிட்டு நுபுவத்தை பற்றி அல்லாஹ் பேசினான். நபிமார்கள் என்று சொன்னால் யார், அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் மற்ற நபிமார்களுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு மூமின் ஒரு முஸ்லிமினுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அந்த ஆயத்து நமக்கு சொன்னது. அடுத்து இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா கிதாப் என்று சொல்லுகிற வேதங்களை நம்புகிற விஷயத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மூணாவது பங்கை, ஒரு மூமினுடைய ஈமானை பூர்த்தி செய்கிற பங்கை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறார். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப், நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோமோ. இந்த இடத்துல பல்வேறு விதமான விளக்கங்களை நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருகிறார்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் இதிலே தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்கள் அடங்கும். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் அல்ல அல்ல, இது குர்ஆனை மட்டும் சுட்டி காட்டுகிற ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால் அந்த முன்னால் உள்ள வேதங்களை தங்களுடைய கரங்களாலே திருத்தி அமைத்து திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த கிறித்தவர்கள் இருக்கிறார்களே தங்களுடைய வேதங்களிலே கையாடல்கள் செய்தார்கள், அவர்களுடைய கரங்களினாலே அதை திருத்தினார்கள். யுஹர்ரிஃபூன் அல் கலிம அம்மவாதி, ஒரு கலிமாவை முன் விட்டு பின் விட்டு முன், இப்படி படிக்கிற ஒரு பழக்கமும் அவர்களிடத்திலே இருந்தது. எப்படி முன் விட்டு பின் விட்டு முன் இப்படி படித்தோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் மாறிவிடும், அதை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும் என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு தடவை ஜினாவினுடைய விபச்சாரத்தினுடைய தண்டனை வழங்குவதற்காக வேண்டி ஒரு யூதர் கொண்டு வரப்படுகிற போது அப்ப அவர் சொன்னார், எங்கள் வேதத்தில் இப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடம் வரும்போது கரெக்டா கையை வச்சு மறைச்சுக்கிட்டு பாதி பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதியில படிச்சான். அப்ப ஏன்னா நபிக்கு இது தெரியாது, நபிய வந்து இந்த லாங்குவேஜ் புரியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வைத்திருக்கிற விரல் பகுதியை எடுத்து விட்டு படியுங்கள், அது சரியாக வரும்னு. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்ப இந்த மாதிரி இந்த உரட்டல் புரட்டல் தங்களுடைய வேதங்களிலே முன் பின்னால் அமைக்கிற இந்த நிலைப்பாடு அவர்களிடத்திலே இருந்தது என்று திருக்குர்ஆன் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிற போது, அதே மாதிரி அவர்களுக்கு அட்ரஸ் கொடுக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுத்த வேதம் சத்தியம் என்று இருந்தும் கூட அதிலே அவர்கள் கையாடல்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உள்ள சமுதாயம் அது. அப்ப கையாடல் செய்யப்பட்டவைகள் எல்லாம் வேதங்களாக ஆகாது அப்படிங்கிறது ஒரு முஸ்லிம் மூமினுடைய அகீதாவாக இருக்கிறது, அவனுடைய கொள்கையாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லதீனா தைனாஹுமுல் கிதாப், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அது குர்ஆன். அதை அவர்கள் சரியான முறையிலே ஓதுவார்கள். அவர்கள் தான் அந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். எவர்கள் அதை மறுக்கிறார்களோ, அதை நிராகரிக்கிறார்களோ, அவர்கள் கைசேதத்திற்குரியவர். உண்மையிலே ஒரு மூமினுடைய இதயத்தை, அவனுடைய ஈமானை ஆட்டி பார்க்கிற பகுதி இது. ஒரு மூமினுடைய ஈமானை, ஒரு மூமினுடைய அவனுடைய இதயத்தை ஆட்டி பார்க்கிற ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தின் வெளிப்பாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னால் எந்த ஒரு விதமான ஈமானை பற்றி திருக்குர்ஆன் சுட்டி காட்டியதோ அதெல்லாம் மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத பகுதிகள், மனிதனுடைய அறிவால் புலனால் விளங்கிக் கொள்ள முடியாத செய்திகள். இறைவனை பற்றி வேதம் என்ன பேசுகிறதோ, நபி என்ன பேசுகிறார்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும். நபி என்ன சொன்னாலும் இறை தத்துவத்தை அப்படியே உள்வாங்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. அது கூடுதல் அடையலாம் அல்லது குறைவு கொள்ளலாம். அதே போன்று நுபுவத்தை பற்றி பேசுகிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களுக்கு பின்னால் வருகிற மக்கள் நபியை நபி என்று நம்புவார்களே தவிர அந்த நபி எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் தெரியாது. அப்படியே நம்புகிறோம். ஆனால் வேதம் இருக்கிறதே, இன்றல்ல நேற்றல்ல, நபியினுடைய காலத்திலே வேத வெளிப்பாடு எப்படி இருந்ததோ 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த வேத வரியில் கொஞ்சமும் நெஞ்சமும் சிறிதும் பெரிதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அது அந்த வேதம் அப்படியே மனிதர்களுடைய கையிலே இருக்கிறது. இப்பதான் அல்லாஹு தஆலா சோதிக்கிறார், இதை எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள்? இந்த வேதத்தை ஹக்க திலாவத்தை அவர்கள் உண்மையான முறையில் சரியான முறையில் அதை ஓதிக்கொள்ளுவார்கள். இங்கே நபி இல்லை, இங்கே அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் இல்லை, நபியின் மூலமாக பெறப்பட்ட அந்த நேரடியான உபதேசங்கள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதமோ நமக்கு முன்னால் இருக்கிறது. நபி காலத்திலே எப்படி இந்த வேதம் இருந்ததோ, சஹாபாக்களுக்கு முன்னால் எப்படி இந்த வேதம் இருந்ததோ, அதே போன்று 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும். அப்ப இதை ஈமான் கொள்ளுகிற விஷயத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த சமுதாயத்தை பார்க்கிறார். அதனாலதான் சொல்றான், அல்லதீனா ஆத்தைனாஹுமுல் கிதாப், எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அந்த கூட்டத்தார்கள், யத்லூனஹு ஹக்க திலாவத்தை, அவர்கள் அதை சரியான முறையிலே ஓதுவார்கள். அதை ஓதுகிற போது சரியான முறையிலே ஓதுவார்கள். இந்த ஆயத்து இருக்கிறதே, உண்மையிலே இந்த ஆயத்தை படிக்கிற போது என்னுடைய மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து போனது. எத்துலூனஹு ஹக்க திலாவத்தை, ஒரு மூமினுடைய உண்மையான வெளிப்பாடு, ஒரு மூமினுடைய ஐடென்டிட்டி, ஒரு மூமினுடைய டேலண்ட், ஒரு மூமினுடைய தனித்தன்மை எல்லாவற்றையும் இந்த ஆயத்து இந்த இடத்திலே விளக்கி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே உள்ள எல்லா தேவைகளையும் விட முக்கியமான தேவை அவன் தன்னை படைத்த இறைவனை தேடுகிற அந்த தேடுதல் தான். ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டினுடைய தேடுதல் சில காலங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதிலே வெறுத்து போகலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அது எந்த வகையான மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த கேட்டகரியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருக்கலாம், அல்லது பாமரனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஏழையாக இருக்கலாம், எந்த பகுதியை சார்ந்தவனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் போக்கில் ஒரு நாள் நின்று சிந்திப்பான், என் வாழ்வில் என்ன நடக்கிறது, என் வாழ்வில் என்ன நடக்கிறது, நேற்று கோடீஸ்வரனாக இருந்த நான் இன்று பிச்சைக்காரனாக ஆகிவிட்டேன், இன்று பிச்சைக்காரனாக இருந்த நான் மறுநாள் கோடீஸ்வரனாக ஆகிவிட்டேன், எனக்கு திருமணம், எனக்கு குழந்தைகள், நான் எங்கு இருக்கிறேன், இதையெல்லாம் எனக்கு கொடுத்தது யார், என்னை சிரிப்ப வைக்கவன் யார், என்னை அழ வைப்பவன் யார், என் இந்த வாழ்க்கை பாதையின் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அவன் யார் என்று அந்த தேடுதல் இருக்கிறதே, அது மனிதனுக்கு வருகிற போது மற்ற எல்லா செய்திகளும் மறந்து போகிற நிலை ஏற்படும். அதனாலதான் உலகத்திலே வந்த மிகப்பெரிய அறிஞர்கள், சில நேரங்களிலே தங்களுடைய குடும்பம், குழந்தைகள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டை நோக்கி ஓடினார்கள். என் இறைவன் எங்கு இருக்கிறார், அவனை நான் தேட வேண்டும், அவனை நான் பார்க்க வேண்டும், அவனை நான் எப்படியாவது இந்த உலகத்தில் அடைந்து கொள்ள வேண்டுமா என்ற அந்த உண்டுணர்வு, அந்த சக்தி அறிஞர்களை காட்டுக்கு ஓட வைத்தது. படித்தவர்களையும் பண்டிதர்களையும் பணக்காரர்களையும் ஏதாவது ஒரு நிலையிலே நின்று சிந்திக்க வைத்தது. 25 ஆண்டு காலங்கள் எங்களுக்கு இறங்கவே இறங்காது, ஏறுமுகம் என்று சொல்லுகிற நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு நிமிடத்திலே தவிடுபடியாகிற போது அப்படியே நின்று, ஜும்மாவுக்கு நல்ல வெயிலோடு உள்ளே வந்த நாம் இதிலிருந்து வெளியே போகிற போது திடீரென்று ஏற்படுகிற கால மாற்றங்கள், திடீரென்று ஏற்படுகிற சூழ்நிலைகள், ஒரு கணம் அப்படியே மனிதன் நின்று பார்க்கிறார், சுனாமி வருகிறதா அல்லது இந்த இருக்கிற இந்த பள்ளிவாசல் கலந்துகிட்டு போதா, நம்ம தலையில உளுந்தா என்ன ஆகும், என் மனைவியே, என் குழந்தைகளே, அப்படியே நின்று ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கிறது. இதற்கு பின்னால் இருந்து செயலாற்றக்கூடியவன் யார்? இந்த தேடுதல், இந்த தேடுதல் மனிதனிடத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே வந்தே சேரும். அதை அவன் பொறுப்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் அதை தட்டி கழித்தாலும் சரி, ஆனால் தேடுதல் மட்டும் ஏதாவது ஒவ்வொரு நிலைகளிலே அவனை அது தொட்டுக்கொண்டே செல்லுகிறது. அப்படி இப்படி தொடுகிற நேரத்தில் எல்லாம் அவனுக்கு வாய்ப்பாக வந்து அமைவது, அவனுக்கு தெளிவான வழியிலே கொண்டு போவது இருக்கிறதே இந்த வேதங்கள் தான். ஏனென்று சொன்னால், நபி கண்ணுக்கு முன்னால் இல்லை, இறைவன் கண்ணுக்கு முன்னால் தெரிவதில்லை, ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமாக இருக்கிற அந்த வேதத்தை இறக்கி மனிதனுக்கு கொடுத்து, இதை எக்காலமும் நீ பிடித்துக்கொள், எந்த வகையிலாவது என்னை வந்து அடைந்து விடுவாய். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க, யாருக்காக வேண்டி இறைவன் இறக்கப்பட்டு கொடுக்கிறார். இத கொடுக்காட்டியும் கூட நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த வேதங்கள் கொடுக்கப்படாட்டியும் கூட ஒரு மனிதன் தேடுவது அவன் மீது அவசியமாக இருக்கிறது. தேடி எப்படியாவது தன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த ஆசை, அந்த தேடுதல் மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். தேடி இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் தான் படைத்த படைப்பினங்களின் மீது இரக்கம் கொண்டு எப்படி கொடுக்கிறான் வேதத்தை, தான் படைத்த இந்த படைப்பினங்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் தேடுகிற அந்த தேடுதல்கள் இருக்கிறதே, அது லேசாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வேதத்தை கொடுக்கிறான். கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், ஹக்க திலாவத்தை, ஹக்க திலாவத்தை, அவர்கள் அதிலே தெளிவான முறையிலே ஓதுவார்கள். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மூமினுக்கும், ஒரு மூமினுக்கும் ஒரு காஃபிருக்கும், ஒரு மூமினுக்கும் மாற்றார்களுக்கும், ஒரு இஸ்லாமியனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அல்லாஹ் இந்த இடத்திலே நிறுத்தி சொல்லுகிறான், ஹக்க திலாவத்தை. உண்மையிலே ஆச்சரியமான செய்திகள், உண்மையிலே நம்மளை எல்லாம் அதிர வைக்கிற செய்திகள். இதை ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலிலே போய் உட்கார்ந்து உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி ஒரு 500 திருகத்தை கறந்துட்டு வச்சோம்னா, வாயை பிளந்துக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து கேட்போம். ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதங்கள் சொல்லுகிற இந்த நிலைப்பாடு நம்முடைய காதிலே ஏறுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், எத்துலூனஹு ஹக்க திலாவத்தை, ஒரு மூமின் எப்படி தெரியுமா வேதத்தை ஓதுவான், அதை முறையாக ஓதுவான், அதை முறையாக ஓதுவான். இந்த இடத்திலே ஹக்கு என்ற வார்த்தைக்கு, இந்த இடத்திலே ஹக்கு என்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு செயல்களையும் முறையாக செய்வது என்ற அர்த்தம். வேதத்தை நீ எப்படி ஓதுகிறாயோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்வியல் இருக்க வேண்டும். வேதத்தை நீ எப்படி ஓதுகிறாயோ அப்படித்தான் உன்னுடைய குடும்பவியல் இருக்க வேண்டும். வேதத்தை நீ எப்படி ஓதுகிறாயோ அப்படித்தான் உன்னுடைய அலுவலக சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். எப்படி? ஹக்க திலாவத்தி, வேதத்தையே இப்படி ஓத வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம். எப்படி? உங்களுடைய செயலை எந்த அளவு எதிர்பார்க்கும், உங்களுடைய செயலை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கும். நீங்கள் வேதத்தை ஓதினாலும் ஓதாவிட்டாலும், நீங்கள் வேதத்தை மறந்து போனாலும் தொடாவிட்டாலும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறான். என்ன கேட்டா, அது உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்புக்கும் இடையிலே உள்ள செய்தி. வேதத்தை ஓதுகிற போதே அதை முழு புரிதலோடு ஓத வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மார்க்கம் இன்னொரு மனிதனோடு உலக வாழ்வையில் சம்பவிக்கிற போது, உலக வாழ்க்கையில் மற்ற மனிதர்களோடு கலந்துரவாடுகிற போது எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கும். அல்லாஹுவினுடைய விஷயத்திற்கே இப்படி ஒரு செய்தி என்று சொன்னால், மாற்றாருடைய விஷயத்திற்கு எப்படி இறைவன் சொல்லி இருப்பான் என்று கேட்டா, இஸ்லாம் இஸ் எ சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லைஃப், இது ஏதோ ஏனோ தானோ என்ற வழி அல்ல, இஸ் எ வே ஆஃப் சிஸ்டமேட்டிக், ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு நிதானித்து மனிதனை செயல்படுத்துகிற வைக்கிற ஒரு பாங்கு. தொழுகைக்கு வர வேண்டுமா, அதற்கு முன்னே நீ ஒது செய்ய வேண்டும். ஒது செய்ய வேண்டுமா, அதற்கென்று ஒரு தருத்தீபு உண்டு, அதற்கென்று ஒரு முறை உண்டு. முதல்ல காலை கழுவிட்டு அப்புறம் கையை கழுவ முடியாது. முதல்ல வந்து மசகு செஞ்சிட்டு அப்புறம் உன்னுடைய வாயை கொப்பளிக்க முடியாது. நீ கையை கழுக வேண்டும், வாயை கழுக வேண்டும், உன்னுடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். இதுதான் அதனுடைய இலக்கணம், அதனுடைய கண்டிஷன்ஸ், அதனுடைய வே. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பகுதியை அமைத்து வைத்திருக்கிறது இஸ்லாம், ஒரு வழியை காட்டி இருக்கிறது இஸ்லாம். ஒது செய்து விட்டால் மட்டும் போதுமா, நீ பள்ளிக்கு வர வேண்டும். பள்ளிக்கு வந்து விட்டால் மட்டும் போதுமா, உன் இஷ்டத்திற்கு நீ தொழ முடியாது. ஒரு இமாமுக்கு கீழாகத்தான் நீ நிற்க வேண்டும். இமாமை விட உனக்கு அதிகம் தெரிந்திருந்தாலும் சரி, அல்லது இமாமை விட நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இமாம் என்று ஒருத்தர் முன்னால நின்னுட்டார், அவர் குனியும் போதுதான் நீ குனிய வேண்டும், அவர் நிமிரும் போதுதான் நீ நிமிர வேண்டும், அவர் சுஜூது போகும்போதுதான் நீ சுஜூது போக வேண்டும். என்ன நிலைப்பாடு! இதுதான் மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ். மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் வரலாறில நாம் பார்க்கிறோம். காலிது பின் வலீத், காலிது பின் வலீத், காலிது பின் வலீத் என்று போர்க்களங்களிலே அல்லாஹுவின் வாள் என்று புகழப்பட்ட அந்த காலித் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. சில போரினுடைய நிகழ்வுகளிலே காலித் அவர்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை தளபதியாக நியமித்து அனுப்புகிறார்கள். அப்படி போகிற போது எந்த போருக்கெல்லாம் காலித் கமாண்டராக பொறுப்புதாரியாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அதில் எல்லாம் அவர் மற்றவர்களை ஏவுவார். நீ இங்கே நிற்க வேண்டும், நீ இப்படி நடை போட வேண்டும், உன்னுடைய வாள் இப்படி இருக்க வேண்டும், நீ இப்படி போக வேண்டும். சில நேரங்களிலே காலிதை கீழே வைத்து அவரை விட வயதிலே குறைந்த, போர் தத்துவத்தை அதிகமான தெரியாத சில சஹாபாக்களை படைத்தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்து அனுப்பி விடுவார்கள். இப்போது காலிது கீழே இருப்பார். யாருக்கு கீழே? அந்த சிறிய மனிதருக்கு கீழே. அந்த மனிதர் எதை கட்டளையிடுகிறாரோ காலித் உடனே அவர் சொன்னபடி நடப்பார். இதுதான் மார்க்கம். அட, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல, எனக்கு இந்த ரகசியம் எல்லாம் தெரியும், நான் சொல்ற மாதிரி நீ கேளு, அல்லது இப்படி செய். அடாரிங் டு ஹிஸ் கமாண்டர், அவருடைய மேல் உள்ளவருக்கு அடிபணிகிற அந்த பண்பு இருக்கிறதல்வா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மஷூராவிலே என்ன முடிவாகிறதோ, யாரை நான் பொறுப்புதாரியாக அனுப்பி இருக்கிறேனோ முழுமையாக நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, உங்களின் மீது அந்த பேரிச்சம்பளங்களை போன்றுள்ள, கரும்பேரிச்சம்பளங்களை போன்றுள்ள முடிகளை கொண்ட கருப்பர்கள் தலைவராக்கப்பட்டாலும் இவன் நீக்குறோ, இவன் நிறமோ கருப்பு என்றெல்லாம் அவரை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு அவர் தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு அடிபணிவது யாராக இருந்தாலும், வெள்ளை தோளாக இருந்தாலும் கடமை கடமையே என்று சொல்லுகிற மார்க்கம் இது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஹக்க திலாவத்தை, ஒரு மூமினுடைய செயல்பாடு எல்லா செய்திகளிலும் எப்படி தெரியுமா இருக்கும், எந்த செயலை செய்தாலும் கூட ஒரு மூமின் அதிலே முழுமையானவனாக இருப்பான். அட, விளங்குவீங்களா? ஹக்கு என்பதற்கு என்ன அர்த்தம்? தங்களுடைய வாழ்க்கையில் எந்த செயலை செய்தாலும் கூட அதிலே முழுமையாக செய்கிற அந்த பாங்கு இருக்கிறதே, இது ஒரு மூமினிடத்திலே இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, குடிப்பதாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு அலுவலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவு செய்கிற பணியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தங்களுடைய குடும்பத்தோடு குடும்பம் நடத்துகிற பணியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிற பணியாக இருந்தாலும் சரி, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன், நான் என்ன அஜரத்து செய்வேன், அல்லது என் வீட்டுக்கார மாட்ட புழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன், அவ பார்த்து எது செஞ்சாலும் சரி, அவதான் பிள்ளையை கெடுத்துட்டாகா. நிறைய பேர் சொல்ற இது என்ன, அவதான் பிள்ளைய. ஒரு பிள்ளையை பற்றி தந்தையான உன்னிடத்திலே கேள்வி கேட்கப்படும். அல்லாஹு தஆலா கேட்பான், உனக்கு கொடுத்தேனே அவர்களுடைய விஷயத்திலே நீ எப்படி நடந்து கொண்டாய், அந்த ஹக்கை நீ எப்படி அதா செய்தாய், என்ன சொல்லுவோம்? அதனாலதான் அன்றைய தினத்தில் அந்த ஹதீஸை சொன்னேன், ஒலி ஜசதிக்கு ஆலைக்கு ஹக்கா, உன்னுடைய உடலுக்கென்று சில கடமைகள் உனக்கு இருக்கிறது, உன்னுடைய உடலுக்கென்று சில கடமைகள் உனக்கு இருக்கிறது. நல்ல சீவனம், நல்ல குளிக்கணும், பவுடர் போடணும், அப்படியே முடிய வளர்த்து, பெரிய மீச தாடி அப்படியே விட்டு, எனக்கு நான் போ, மார்க்கம் அனுமதி இல்லை. ஹக்கா அல்ல, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, இப்போ ஒலி ஜசதிக்கு ஆலைக்க ஹக்கா அதே வார்த்தை இந்த ஆயத்து சொல்லுகிறது. எத்துலு நகு ஹக்கத்திலாவத்தே, முறைப்படியாக செய்கிற அந்த செயல்கள். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து, அலுவலக வேலையாக இருந்தால் எப்படி அதை முறையாக கையாள வேண்டும், அதில் எப்படி இன்னும் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் திங்கிங், இதில் நம்மை ஆளுமை திறமையை எவ்வாறு வளர்த்து கொள்ளுவது, நம்முடைய ஆளுமை திறமைகளை எவ்வாறு இதில் இன்னும் முழுமையாக ஆக்கிக் கொள்ளுவது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது அவர்கள், நீங்கள் பக்குவ ஆள்களாக ஆகிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தலைவர்களாக நியமிக்கப்படுவதற்கு முன்னால், ஹக்குதாரியாக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன வாசகம் தெரியுமா இது? யார் சொல்லி கொடுப்பாருங்க? இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ன உடனே ஓடி போய் அதுல உட்கார்ந்துக்கிறோம், செல்ஃப் டெவலப்மெண்ட் உடனே கிதாபை வாங்கி வாங்கி படிக்கிறோம். யார் சொல்லி தருவார்கள் இந்த வார்த்தையை? நீ இந்த இடத்துக்கு உன்னுடைய இந்த தகுதியில் இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல், அதிலிருந்து நீ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல ஆக போற அப்படின்னு சொன்னா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா ஆகி படிக்கிறது இல்லை. நம் நபி என்ன சொன்னாங்க, கபுல அந்த சவ்வது, நீங்கள் ஆக்கப்படுவதற்கு முன்னால் அப்படி ஒரு பக்குவத்தை உங்களிடத்திலே வளர்ந்து கொள்ளுங்கள். ஏன் நீங்க வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். என்னங்க அவன் என்ன அப்படி ஆக்கலையே, எப்படி ஆக்கலையே, 25 வருஷமா ஒரே கம்பெனில இப்படி குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல சரி, இது கம்பெனியில குப்பை கொட்டுறது மட்டும்தானா? என்னங்க கம்பெனியில என்ன வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து என்ன அசிஸ்டன்ட் மேனேஜரா, இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து மேனேஜரா, மேனேஜர்ல இருந்து ஜிஎம்மா ஆக்குறது, அதுக்கு மட்டும்தானா? வாழ்வியல் நிலைக்கு நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே அந்த பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். இது வேற என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அஜித் முடிச்சு பார்க்க சொல்றீங்களான்னு கேட்க கூடாது. என்னங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்ப முடிச்சு பார்க்க சொல்றாரு, ரைட்டு. திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அதில் உள்ள பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனைவி வந்தா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய ஹக்கு என்ன, அந்த மனைவி இடத்திலே நான் எதை அதா செய்ய வேண்டும், அந்த மனைவி இடத்திலிருந்து நான் எதை எதிர்பார்க்கலாம், அந்த மனைவி இடத்திலிருந்து நான் எதை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள 99 வகையான பிரச்சனைகள் மனைவி இடத்திலே இருந்து எதிர்பார்க்க கூடாததை எல்லாம் எதிர்பார்ப்பதனால் ஏற்படுகிறது. கொண்டாட்டிட்டேந்து எதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதோ அதையெல்லாம் ஒருவன் எதிர்பார்க்கிற போது 99% ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன செய்யறான், உடனே போய் கோர்ட்ல நிக்கிறான். ரெண்டாவது ஒரு மூமின் அப்படி இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க மாட்டான். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு படிச்சுக்குவோம்ல நாங்க, முடியாத கதை, முடியாத கதை. எதையும் உடைத்து விட்டு திரும்ப படிக்க முடியாது. நல்ல விளங்க, வாழ்க்கையில் அப்படித்தானே அடிபட்டு அடிபட்டு தானே படிக்கணும், அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கான். அட, அதை விட ஒரு பங்கு மேலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், நீ அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னாலே உன்னை தயார்படுத்திக்கொள். தஃபக்கஹு கபல அன் தஸவ்வது, மேனேஜர் ஆக்கப்படுவதற்கு முன்னாலே அதனுடைய தகுதிகளை, அதனுடைய நிலைமைகளை உன்னிடத்திலே வளர்த்துக்கொள். நீ அந்த நிலைமைக்கு ஆக்கப்படுவாய், அல்லது அப்படியே ஆக்கப்பட்டாலும் அதை பரிபூரணப்படுத்துவாய். என்ன ஒரு செய்தி! உண்மையில அந்த ஹதீஸை படிக்கிற போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவேன். எப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்முடைய நபி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிடத்திலும் ஒரு மூமினிடத்திலே வேண்டும், வேண்டும். அதனாலதான் சொன்னாங்க, ஒஃபி ஜசதிக்கு ஆலைக்கு ஹக்கா, இந்த ஹக்கினுடைய வார்த்தையை அங்க போட்டு நபி சொன்னாங்க, உன்னுடைய உடலுக்கென்று சில உரிமைகள் உண்டு, சில கடமைகள் உண்டு, உன்னுடைய மனைவிக்கென்று சில கடமைகள் உண்டு, உன்னுடைய குழந்தைக்கென்று உன்னுடன் மீது சில கடமைகள் உண்டு, உன் சமுதாயத்திற்கென்று சில கடமைகள் உன்னின் மீது உண்டு, உன்னை பார்க்க வருகிற நண்பர்களுக்கென்று சில கடமை. என்னங்க பார்க்க வரவங்களுக்கு என்னங்க, வலி ஜூரிக்கு ஆலைக்கு ஹக்கா, வலி ஜசதிக்கு ஆலைக்கு ஹக்கா, வலி பதனிக்கு ஆலைக்கு ஹக்கா, வலி ஜௌஜிக்கு ஆலைக்கு ஹக்கா, வலி அஹலிக்கு ஆலைக்கு ஹக்கா. குடும்பத்தார் மீது, மனைவி மீது, குழந்தைகள் மீது, சமுதாயத்தின் மீது உன்னை பார்க்க வருகிறவர்களுக்கென்று சில ஹக்கு உண்டு. கீழே இந்த வீடியோல பார்த்துட்டு யாராவது நண்பர்கள் சந்திக்க வந்தா இங்கே பார்த்துட்டு அந்த வீடியோ டிவி வச்சிருக்காங்கல்ல, கூப்பிட்டு இல்லைன்னு சொல்லிடு. எப்படி? சிசிடிவியில பார்த்துட்டு இங்க இருந்தே சொல்லிடுறது இல்லைன்னு சொல்லிடு. பிஸியா மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லு. எல்லாரும் சொல்றது அதானங்க, பிஸியா மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லி போட்டு அது அறுவை பிளேடு. அதற்கென்று ஹக்கு உண்டு, அதற்கென்று நிலைமாடு உண்டு. இப்ப இதைத்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த டாக்டிக்ஸ், இந்த டாக்டிக்ஸ், இந்த எட்டிக்ட் இப்படிதான் நடத்துறான் பாடம். பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸுக்கு போனீங்கன்னா எட்டிக் தான் சொல்லி கொடுப்பான். இட்லியே எப்படி திங்கிறது உண்டு ஒரு கிளாஸ் போயிருக்கீங்களா? யார போனவங்களுக்கு தெரியும் எட்டிக், டேபிள் எட்டிக் அப்படின்னு சொல்லி தர்றான். அதை குத்தி அதை இப்படி உடைச்சி அதுக்கு ஸ்பூனை ரெண்டையும் இப்படி வச்சா இன்னொரு இட்லி வையின்னு அர்த்தம், ஸ்பூனை ரெண்டையும் கவுத்து வச்சா இட்லி வைக்காதன்னு அர்த்தம். அதை போய் உட்காந்து 500 ரூபா கட்டி இட்லி அப்பா கடையில 1 ரூபா ஒரு இட்லி, 300 ரூபா கட்டி அங்க போய் உட்கார்ந்து இட்லி. என்ன சமுதாயம் விடாய், வெறுமை வெறுமை தெரிகிறது எல்லா இடத்திலும். என் நபி எப்படி சொந்தி தந்தார்கள், சந்திக்கிற விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், 1000 ஹதீஸுகள் இருக்கிறது. இதுதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இதுதான் மனிதனை மனிதராக்குகிற தன்மை, இதுதான் ஹக்கு. எத்துலோன ஹக்க திலாவத்தை அதை முறைப்படி ஓதுவது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே முறைப்படி செயல்படுத்துகிற தன்மை. இதெல்லாம் எப்படி எதிர்த்து நான் தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் உடனே நம்ம ஆளுகளுக்கு எப்படி சந்தேகம் வரும், நான் இதெல்லாம் எப்படி எதிர்த்து தெரிஞ்சுக்கிறது? முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தானா தெரியும். முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை வேண்டும். நான் இந்த செல்ஃப் எட்டிக்ஸ், இதை நபி மாதிரி நான் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் வருகிறவர்களை நபி எப்படி சந்தித்தார்களோ அந்த அத போடு. இன்னைக்கு ஜும்மா பயானுக்கு எல்லாரும் வந்திருப்பீன்னு நினைக்கிறேன். தலைப்பு ஹிவார். அந்த அதிருப்தி என்ன, யாரு ரொம்ப நல்ல பையன், யார் இன்னைக்கு தர்ஜுமா பண்ணா? யாரு? கமால் ஹசரத். கமால் ஹசரத் தர்ஜுமா பண்ணிருக்கா. என்னங்க ஹிவார்? ஹிவார் அப்படின்னு சொன்னா ஒருவரை ஒருவரோடு கலந்துரவாடுகிற நிகழ்வு. அழகா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஒரு பள்ளிக்கு தொழுவு பேர்னு அதுல சொல்லும் போது அழகா சொன்னார், கலந்துரவாடுவது. கலந்துரவாடுதலை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது, மார்க்கத்தின் நிலைவாடு என்ன? ஏன் என்று கேட்டால் மனிதன் கலந்துரவாடல் இல்லாமல் வாழ முடியாது. என்னங்க கலந்துரவாடல் இல்லாமல்? கான்வர்சேஷன் இஸ் த மீடியம் ஆஃப் த லைஃப். உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தின் ஒரு பகுதி அது, அதை கடக்காமல் நீங்கள் வெளியே போக முடியாது. சாப்பாடு கடையில் போய் 2 இட்லி வையின்னு சொல்லணும், வேற ஒரு ஆபீஸுக்கு போனா இந்த வேலை இருக்குன்னு சொல்லணும். இதை இந்த நம்ம ஊர்ல ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பான், அதுல சொல்லி தருவான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும் யாரையாவது பார்த்த உடனே. உடனே அவரும் குட் மார்னிங், ஹவு டு யூ டூ அப்படின்னு. இதை மனப்பாடம் பண்ணி யாரும் போய் பேச முடியும்னு நினைக்கிறிய? ஆனா பல பேர் வாங்கி இந்த ரெபிடெக்ஸ வீட்டுல வச்சிருப்பான். பல பேர் எப்படியாவது இங்கிலீஷ் பேசிடணும், எதை பாரிச்சி ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ், ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி பேசுவது, வென் த ரயில் வில் கம் அப்படின்னு கேட்டிருப்பான். வேற ஏதாவது கேட்க வேண்டி இருந்துச்சு, எப்ப ரயில் போச்சு, அப்ப நிக்கிற ரயில் இது எப்ப வந்துச்சுன்னு கேட்கணும். அரை மணி நேரம் இந்த ஸ்டேஷன்ல போடுவான் அப்படின்னு இருக்கு. இந்த ரயில் எப்ப வந்துச்சு அப்படின்னா வென் வில் கம் கேட்க முடியாது. மனப்பாடம் பண்ணவர் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார் என்ன சொல்ல முடியும். ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஹிவார், வாழ்க்கையிலே அடுத்தவர்களோடு அந்த பேசுகிற அதப், அந்த பேசுகிற ஒழுங்கு எப்படி இருக்கும். அழகான தலைப்பு இன்னைக்கு. உண்மையிலே வாழ்க்கையினுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு மனிதன் தன்னைத்தானே லிஃப்ட் பண்ணி கொள்ளுகிற, ஒரு மனிதன் தன்னைத்தானே வாழ்க்கையில் உயர்வடைய செய்து கொள்ளுகிற ஒரு அழகான தலைப்பை இன்றைய ஜும்மாவினுடைய பிரசங்கத்தின் தலைப்பாக்கி இருந்தார்கள். எத்தனை பேர் வெளியே பள்ளியில போனீங்க, எத்தனை பேருக்கு விளங்குச்சு தெரியாது. இருந்தாலும் ஷார்ட்டா ஒரு செய்தியை சொல்றேன். ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே ஒரு டப்பா பால் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு கதை ஒரு பாத்திரத்திலே பால் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய வலதுபுறத்திலோ இபின் அப்பாஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அவருடைய இடதுபுறத்திலோ ஹாலித் இப்னு வலீத். எந்த ஹாலிதை பற்றி இப்ப பேசினோமோ, படைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படி ராஜ தந்திரி என்ற அந்த ஹாலித் இப்னு வலீத் இடதுபுறத்திலே, இபின் அப்பாஸ் வலதுபுறத்திலே. இப்ப உட்கார்ந்துகிட்ட அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இபின் அப்பாஸோ சின்ன பிள்ளையா இருந்தாங்க, சின்ன வயசு உட்கார்ந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க, இபுன் அப்பாஸ் அவர்களே, உங்களை விட காலித் வயதிலே மூத்தவர், அதனால இந்த பாலை நான் குடிச்சிட்டு அவருக்கு கொடுக்கட்டுமா? எப்படிங்க எப்படிங்க விளங்குதுங்களா? மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்? அவன் டைய கிட்டிக்க சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பாக்குறோம். எம்பிஏ கிளாஸ்ல என்ன சொல்லி தர்றான்? எம்பி எம்பி குதிங்கிறான். நடி, உனக்கு சிரிப்பு வரலையா? பரவாயில்ல, சிரிக்கிற மாதிரி நடி. எதுக்கு கவுத்துறதுக்கு? அவன்கிட்ட உள்ள என்ன மைனஸ் பாயிண்ட் அதெல்லாம் பாரு. எங்க கிளாஸுங்க, விளையாட்டுக்கு சொல்லல, நடக்கிற நியதிகள். இந்த படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. நடி, மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு மீட்டிங் போலாம், அப்படி கட்டிக்கிட்டு போ. அங்க இருக்க பாஸ், அங்க இருக்க அந்த பெரியவர், அது இதெல்லாம் நபி சொல்லி கொடுத்தாங்க. மதீனத்தினுடைய பள்ளியிலும் மக்காவினுடைய பள்ளியிலும் இந்த பாடம் தான் நடந்துச்சு. இந்த பாடம் ஒழுக்க பாடம். அப்ப ஒரு இடத்திலே ஒரு மீட்டிங் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்கணும்? நபி கேட்டாங்க, இப்னு அப்பாஸே, இந்த பாலை நான் இவருக்கு, காலித் உன்னோட வயசுல மூத்தவர், அவருக்கு கொடுக்கலாமா? நபி கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? கா இப்னு அப்பாஸ் சின்ன புள்ள, ஏன் கேட்கணும்? தூக்கி கொடுத்துட்டா என்ன நாளைக்கு கேட்கவா போற? அதோ ரசூல்லாக்கு வந்த பால், அது ரசூல்லாக்குரிய ஓசு பொருள், தூக்கி தாராளமா கொடுக்கலாம் காலித் இப்னு வலீதுக்கு. அந்த இருக்கிற இடத்தை, சமுதாயத்தை எப்படி காட்டி தந்தார்கள், இதுதான் வாழ்க்கை. இது இல்லாமல் நீங்கள் பள்ளிவாசல் அல்லா கொக்குபர் நடக்காது. இங்க போய்தான் ஆகணும். இந்த பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடக்கப்பட வேண்டும். இந்த பாதைகளை கடக்காமல் உங்களுடைய வாழ்க்கை கடக்க முடியாது. அப்ப கேட்டாங்க, கொடுக்கட்டுமா? அப்ப இபுன் அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இபுன் அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஃபத்தீன், என்ன அறிவான புள்ள, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த அந்த எச்சியை நான் யாருக்கும் விட்டு கொடுப்பதற்கு விரும்பவில்லை. அவர் காலிதாக இருந்தாலும் சரியே. உடனே நாயம் சல்லாலை செல்லம் அந்த பால் பாத்திரத்தை அவர்கிட்ட தள்ளி வச்சுட்டாங்க. இபுன் அப்பாஸ் அவர்கள் குடித்தார்கள், அதுக்கு பின்னால காலித் இப்னு வலீத் அவர்கள் குடித்தார்கள். ஹதீஸு வெளியிலிருந்து பார்த்தா முதல்ல வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பாலை கொடுத்தாங்க, அப்புறம் இவங்க குடிச்சாங்க. இது சும்மா ஹதீஸே, பார்க்காம பார்க்கிற ஹதீசே. அப்படியே கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய டே டு டே லைஃப், நம்முடைய இன்றைய கால வாழ்க்கை, என்னுடைய அலுவலகம், நான் நடத்துகிற மீட்டிங், நான் போகிற வழிகள் என்று இந்த பாதையை சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் வேற. உங்களை முழுமையாக்குகிற எல்லா செய்தியும் ஹதீஸில் இருக்கிறது. ஏன்னா இந்த கலந்துரவாடல்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் கூட இல்லை, ஒரு மணி நேரம் கூட போவாது. எங்கேயாவது போய் யார்த்தையாவது ஏதாவது கேட்கத்தான் செய்யணும். அப்ப என்ன ஒழுக்கத்தோடு கேட்க வேண்டும், எப்படி முறையோடு கேட்க வேண்டும்? இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது, அந்த ஆயத்திலே தொடர்படியாக வருகிறது, சூரத்துல் காஃபினுடைய ஆயத்தை மேற்கோள் காட்டி அந்த ஜும்மாவிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ரெண்டு மனிதர்கள், அந்த ரெண்டு மனிதர்களுக்கு இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தையை அதிலே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்திருக்கிறான், ஒருத்தர் சொல்றார் எனக்கு செல்வ செழிப்பை தந்திருக்கிறான், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலமும் எனக்கு மூத்து வராது, கியாமத்துன்னு ஒண்ணு வரும்னு நினைக்கிற. எப்படிங்க அவர் கேட்கிறார், கியாமத்துன்னு ஒண்ணு வரும்? நீ நம்மால் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கான்ல, காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு விதமான மிதந்த தன்மை. உடனே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மூமினானவர் சொல்றாரு, வாப்பா நினைச்சாலாம் பிடிக்குவான். அதை சொல்லக்கூடிய பக்குவமான முறை, உன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு நாள் எல்லாம் கலட்டப்படும், ஒரு நாள் எல்லாம் உருவப்படும். அப்படி ஒரு நாள் இருக்கிறது. இப்ப அடுத்தவர்களோடு பேசுகிற போது அவர்கள் துனியாவுடைய விஷயத்தை சேர்த்து சேர்த்து பேசினாலும், அதை கொண்டு வந்து இந்த மெட்டீரியலை எப்படி இஸ்லாத்தோடு சேர்ப்பது, இந்த மெட்டீரியலை எப்படி ஒரு ஆன்மீகத்தோடு சேர்ப்பது, இந்த மெட்டீரியல் லைஃபை எப்படி ஒரு சூஃபிஸ்டிக் லைஃபோடு சேர்ப்பது, இறைவனுக்கு உகந்த ஒரு லைஃபாக எப்படி மாற்றது முடியும்? குர்ஆன்ல உதாரணம். இந்த பக்குவத்தை எதிர்பார்க்கிறது குர்ஆன் நம்மிடத்தில் இருந்து. இந்த ஆயத்தில் இருந்து ரெண்டு பேர் அன்னைக்கு பேசிக்கிட்டாங்களாம், இல்ல இனி உன் பேச்சுகள் எப்படி அமைய வேண்டும், இனி உன் பேச்சுகள் எப்படி மாற்றப்பட வேண்டும். நான் பேசுகிற போது என்னுடைய சிந்தனை எல்லாம் எதிர்புறத்தில் உள்ளவர் இந்த உலக மெட்டீரியல் லைஃபை பத்தி என்ன பேசினாலும், அவரை இழுத்து வந்து, அவரை கொண்டு வந்து, அவரை படைத்த இறைவனோடு நான் சேர்த்து விடுவேன், இந்த பார்வை என்னதாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நியத்து வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா ஏன் மாறாது, ஏன் கொண்டு வர முடியாது? அந்த பேச்சு ஒளியுள்ள பொருளாக ஆகிவிடும், அந்த பேச்சு அவரை உயவுடைய செய்கிற பொருளாக ஆகிவிடும். அதுதான் இன்னைக்கு சொல்ல வரும், ஹக்கத்திலாவத்தை. அவர் ஓதுகிற போதும் கூட அந்த வேதத்தை அவர் முறையான முறையிலே ஓதுவார். முறையான முறையில் இப்ப இதுக்கு விளக்கம் எழுதுகிற போது நம்முடைய முன்னோர்கள் முஃபஸ்ஸிரீன்கள், இப்னு கதீர், இமாம் குருத்துபி, இமாம் பைபாவி போன்ற பெரும் பெரும் மேதைகள், அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை சுவனத்தின் மிகப்பெரிய பூங்காவாக ஆக்குவானாக, அவர்கள் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, சஹாபாக்களும் சரி, ஓதுகிற போது சுவனத்தினுடைய ஆயத்து வந்தது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்திலே அப்படி நிப்பாட்டி, யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த நபியை பார்த்து பார்த்து சஹாபாக்களும் அப்படியே உருவாகி விட்டார்கள். அது தனியாக ஓதினாலும் சரி, தொழுகையில் ஓதினாலும் சரி, ஃபரலான தொழுகையில் அல்ல, நஃபிலான தொழுகைகளில் சுரத்தை பற்றி ஆயத்து வந்தால் சஹாபாக்கள், யா அல்லாஹ் என்ன அழகா சொல்றேன், ஹூரலீன்களை பத்தி என்ன அழகா பேசுற, இந்த உலகத்திலே எந்த கண்ணும் பார்த்திராது, மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். நபி சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு என்ன தெரியுமா விளக்கம், அதிலே ஆறுகள் ஒளித்து ஓடும், அதிலே மரங்கள் இருக்கும், அது இப்படி இருக்கும், முத்துகளாலான பங்களா அப்படி இப்படி என்று ஹதீஸிலே நான் சொல்லுகிறதையெல்லாம் நினைத்து நீங்களாக ஒரு கற்பனை கோட்டையை கட்டி முத்து பங்களா இப்படித்தான் இருக்கும், செங்கலுக்கு பதில் முத்து எப்படி அங்கே நிற்கும், அது வலுக்காதா, அதுல சிமெண்ட் போட்டிருப்பானா அல்ல, அப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மாலா ஐனுன்ற உன் பார்வை இதுவரை பெரிய ஒரு கோட்டை மதில் சுவர் இதுதான் என் வாழ்க்கையில பெருசா பார்த்தது அப்படின்னு நீ நினைச்சேன்னா, அதை தாண்டிய ஒரு செய்தி அது, மாலா ஐனுன்ற இந்த உலகத்தில எந்த கண்ணும் பார்த்திராத்த ஒரு பொருள் அது, மாலா உதுனுன் சமியாத் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆள் வந்து இது அப்படி இருந்துச்சு, இந்த கோட்டைக்கு போனேன், இந்த பேலஸுக்கு போனேன், அப்படி அப்படி நின்னா வாசனை, நடந்தா வாசனை, இவரு நம்ம பில்கேட்சினுடைய ஆபீஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன சொல்றான், அவர் என்ன மூட்ல இருக்காரோ அந்த லைட் எரியும், என்ன மூட்ல இருக்காரோ அந்த சென்ட் அடிக்கும், என்னங்க மூடுக்கு தகுந்தது மாதிரி வாசனை, மூடுக்கு தகுந்தது மாதிரி லைட்டு, மூடுக்கு தகுந்தது மாதிரி எல்லாம் அப்படி ஆகுதில்லை. இந்த உலகத்திலே மனிதனுடைய அறிவினால் கொடுக்கப்பட்ட சின்ன பொருள், அல்லாஹ் சொல்றான் இதை தாண்டி ஒரு மனிதனாலே இதை செய்ய முடிகிறது என்று சொன்னார். மாலா ஐனுன் ராத் ஒரு கண்ணும் பார்த்திராது, மாலா உதுனுன் சமியாத் எந்த காதும் கேட்டிராது, வலா ஹதர அலா கல்பி பஷர் மனிதனுடைய இதயம் சிந்தித்து சிந்தித்து கட்டேச்சு நிலையில போய் இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிச்சானா, அதையும் தாண்டிய ஒரு பகுதிக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லப்படும். நாங்க ரசுல்லா தயாராகிறாதியே, என்னங்க யோசிச்சு யோசிச்சு தயாராகிறாதியே, அதையும் தாண்டிய ஒரு பொருளாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்றாங்க, யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, அதை ஓதுகிற போது முறையோடு ஓதுவார்கள். என்ன முறை, ஜன்னத்தினுடைய சூனத்தை பற்றி உண்டான ஆயத்துகள் வரும்போது அல்லாஹ்வினிடத்திலே கேட்பது, அதே மாதிரி நரகத்தினுடைய ஆயத்துகள் வரும்போது அல்லாஹ்வினிடத்திலே பாதுகாப்பு தேடுவது, ரஹமத்தினுடைய ஆயத்துக்கள் வரும்போது அல்லாஹ்வினிடத்திலே ரஹமத்தை கேட்பது, அதே மாதிரி ஹலாலினுடைய விஷயங்கள் வரும்போது இதை நான் செய்வேன் என்று உறுதி கொள்ளுவது, ஹராமினுடைய வசனங்கள் வரும்போது இதை விட்டு நான் தவிர்ந்திருப்பேன் என்று உறுதி கொள்ளுவது, இப்படி ஒவ்வொரு வகையான ஆயத்துகள் வருகிற போது அதை முறையாக ஓதுகிறாரே, அதுக்கு சொல்லப்படும் இவர் ஹக்க திலாவத் செய்தார், முறையாக ஓதி காட்டினார். இது ஒரு பங்கு. இரண்டாவது பங்கு, அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அப்படியே வேதமறையை ஓதுவது அதனுடைய தஜ்வீதோடு. இப்ப வாங்க வழி புடிச்சானா, இதுவரையும் தெரியாது தஜ்வீதா அப்படின்னா, தஜ்வீதுன்னா கிளர் உள்ளது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், வேதத்தை நான் எப்படி இறக்கினேனோ நீ அப்படித்தான் ஓத வேண்டும். அப்ப அதுக்குரிய வழிகள் என்ன, அதனுடைய கூடுதல்கள் குறைவு இருக்காது, அதிலே நீட்டல் மடக்கல் இருக்காது, அதிலே நிறுத்தல் ஆரம்பித்தல் இருக்காது. அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படியே ஓத வேண்டும். ஏன் இந்த தஜ்வீதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஆயத்தை ரெண்டா மடிச்சு நம்ம பாட்டுக்கும் பிரிச்சு ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆயத்திலே தவறுகள் வந்து விடலாம், அந்த ஆயத்து நம்மை சபிக்கக்கூடியதாக ஆயத்தாக மாறிவிடலாம். அதனால விளையாட்டுத்தனமாக ஓதுகிற செய்தி அல்லது தஜ்வீது. தேடணுமா வேணாமா, மொத்தமே அஞ்சு சட்டமோ ஆறு சட்டமோ தான் தஜ்வீது. இல்ல மொத்தமே அஞ்சு சட்டம் ஆறு சட்டம். இதுகாமும் இஃபா குன்னா மூக்களை மறைத்து ஓதுவது, அதே மாதிரி இதுகாம் செய்வது, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஓதுறது, சாச்சு ஓதுறது, இது ஆறு வெளிப்படுத்தி ஓதுவது, இந்த நாலே சட்டம் தான். இந்த நாலு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சுதேசி ஓதுறது மாதிரி ஓத முடியும். யாருக்கு வித்தியாசம்? சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஓதனா நம்மளும் ஓத முடியும். ஹக்கத்திலாவத்தை அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வேதமறையை இறக்கி வச்சுட்டோம், ஒவ்வொரு பள்ளியாசல்லையும் ஒரு ஐம்பது ஐம்பது குரான், ஐம்பது ஐம்பதா இருக்கு, ஐநூறு ஐநூறு குரான் இருக்கு, விட்டா ஐயாயிரம் குரான் வைக்கிறதுக்கு ரெடி. வீட்டுக்கு போகும்போதே நல்லா அதை வந்து பாலிஷ் போட்டு, நல்லா அதை வந்து பட்டு துணியில கட்டி, முதல்ல எடுத்து கொண்டு போய் குரானை வைத்தா அவர் கூட தொடமாட்டாரு. இதுல வேடிக்கை அதுதான், இதல்ல வீட்டுக்காரம்மா வந்தல போகும்போது பட்டு அது குரானை முதல்ல கையில் எடுத்துட்டு போவாத, நல்லா அந்த பாத்திரத்துல வச்சு கொண்டு போ, கையில கூட தொட்டுறாத. என்னையா இங்க இருந்து ஆயத்துல் குறிச்சி வேற வாங்கிட்டு போறாரு, நல்ல ஃப்ரேம் பண்ணி எழுதி மாட்டி, ஒரு கோடி ஆயத்துல் குறிச்சிகள் ஒரு வீட்டுல மாட்டினாலும் சரி, நீ ஓதுறதுக்கு அது சமம் இல்லை. அதுதான் நம்ம மார்க்கம் சொல்லுவோம், சுத்தி மாட்டிக்கிட்டாரு. அது பாதுகாத்துன்னு நினைக்கிறிய, சைத்தான் சொல்லி தருகிறான். அதீஸ்ல வருகிறது, சைத்தான் வந்து சொல்லி கொடுத்தான் ஒரு சஹாபிக்கு, என்னிடத்தில பாதுகாப்பு தேட வேண்டுமா, ஆயத்து குர்சி மட்டும் ஓதி கொடுத்த ஓதிக்க, என்னிடத்துல இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள. சஹாபி காலையில நாயம் சொல்லம்பா வலைவு செல்லம் ஒரு இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு கனவை கண்டேன், ஒருவர் வந்தார், நடந்தது நிகழ்ந்தது எல்லாம் அப்படி போகுது. அப்ப நபி சொன்னாங்க, அந்த சைத்தான் வாழ்க்கையில செஞ்ச முத முத நல்ல காரியம், ஒரு கெட்டவன் செய்த ஒரு நல்ல காரியம் இது மட்டும்தான். உண்மையை சொல்லிட்டு போயிட்டா இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு ஒரு பெரிய வரம் கிடைத்து விட்டது. சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணுமா, என்ன ஸ்ட்ரெஸ் ஏறிடுச்சா, ஆன்சைட்டியா, உங்களுக்கு அப்படியே பதட்டம் வருகிறதா, ஓதுங்க ஆயத்தில் குறிச்சிய, உங்க இடத்துல இருந்து ஓடுவான் அறுநூறு கிலோமீட்டர் உங்க பக்கத்திலே, கோபம் வந்துருச்சா, அதீஸ்லே வருகிறது, அது சைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து ஒரு தூண்டுதல், அது கோபம் வந்துருச்சா கண்ணு திறக்க அப்படியே நரம்பு புடைக்குதா கண்ணு செவக்குதா, இது சைத்தான் உங்களுடைய இதயத்திலே இருந்து தூண்டி ஓது ஆயத்தில் குறிச்சிய சொல்லிட்டு நாயம் சொல்லலாம் வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அதை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு வழி, உடனே என்ன செய்யுங்க, ஆயத்தில் குறிச்சிய ஓதுறது ரிவர்ஸ்ல காரியங்களை செய்யறது, ரிவர்ஸ் எப்படிங்க, ஹதீஸா படிச்சிருந்தானா அது வேற மாதிரி அப்படியே போயிடும். என்ன அழகான எட்டிக்ட் இங்க வந்துருச்சு, செய்தி வாழ்வியல் செய்தியை நபி சொல்லி கொடுத்தார்கள், உங்களுக்கு கோபம் வந்துருச்சா ஆயத்தில் குறிச்சிய ஓது, நீ நின்னு அப்படின்னு சொன்னா உட்காந்துரு, உட்காந்து அப்படின்னு சொன்னா படுத்துக்க, ரிவர்ஸ். கோபம் வந்துச்சுன்னா ஒரு மனசு என்னங்க செய்வான், படுத்திருக்கவன் ஏ உட்கார்ந்துருக்கவன் நிக்கிறவன், ஆனா நபி சொல்லி தந்துறாங்க கோபம் வந்துருச்சா நின்னுகிட்டு இருக்கியா உட்காந்துரு, அடுத்த லெவலுக்கு கீழே இறங்கிரும். ரிவர்ஸ்ல காரியங்கள் செய்யும் போது உங்களுடைய அந்த போர்ஸ் இருக்கிறத எதுவும் செய்ய முடியாது, கீழே உட்கார்ந்தும் போறியா படுத்துக்க, பேசாம கொஞ்ச நேரம் படுத்துக்க. என்ன அழகா இத விட்டுட்டு இங்க இருந்து டாக்டர்கிட்ட போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட, எனக்கு எப்ப பார்த்தாலும் கோபமா வருது, அவன் உடனே பாப்பான். இன்னைக்கு உலகத்துல நிறைய சம்பாதிக்கிறவங்க இந்த சைக்காலஜி டாக்டர் தான், எந்த வேலையும் செய்யாம இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் அவன்கிட்ட பேசிட்டு ஒரு டாக்டர் சொன்னாரு, ஹசரத் டு யூ நோ த டிஃபரன்ட் பிட்வீன் சைக்காலஜி டாக்டர் அண்ட் சைக்காட்டிக் பேஷண்ட், சைக்காலஜி பேஷண்ட் அப்படின்னு சொன்னா, வள்ளி த டேபிள், அந்த டாக்டர் வள்ளி த டேபிள், த போத் ஆர் சேம், விழுந்து விழுந்து சிரிச்சா சொன்ன அன்னைக்கு. ஏன்னா சில டாக்டர்களை ஸ்டான்லியில இருக்கும்போது பார்த்துருக்கேன், அவரும் அப்படித்தான் தெரிவார், ஒரு கையை மடிச்சிருக்கும் இன்னொரு கை ஃபுல்லா இங்க வரையும் பட்டன் போட்டிருப்பாரு. அவர் சைக்காலஜி அங்க ஸ்பெஷலிஸ்ட்ல பெரிய ஆள், அங்க எங்க ஸ்டான்லி மெடிக்கலுக்கு ஒரு நாள் பல நாள் பார்த்துருக்கேன், இப்படி வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு வருவாரு, ஒரு கை மடக்கி இருக்கு ஒரு கை புல்லா இருக்கு, இப்படியே ஒருத்தர் போனா என்ன நடப்போம், ஆனா அங்க உள்ள ஹெட் டாக்டர் அவர் தான், ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியாதா, ஒத்துதான் ஆகணும். அப்ப வாழ்வியல் சூழ்நிலைகளை முழுமையாக செய்கிற அந்த பாங்கை ஆக்கம் சொல்லி தருது. அப்ப கோபம் வந்துச்சுன்னா ரிவர்ஸ்ல செய்யுங்க. அல்ல அந்த இடத்துல அடுத்து சொல்லும் போது சொல்றாங்க, அந்த வேதத்தை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, எத்துல உணகு எத்துலு உணகு ஹக்கத்திலாவத்தே, இதுல மூன்று விதமான செய்திகள் இருக்கிறது. ஒன்னாவது தர்கீப், ஓத வேண்டும். எத்துல் உணவு அக்கத்திலாவத்திஹி, அதை முழுமையான முறையிலே ஓதுவார்கள், திலாவத்து செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன திலாவத்து செய்யறது? ஆர்வத்தோடு ஓதுறது. குர்ஆன் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், அதை நாம் 30 பகுதிகளாக இறக்கி உங்கள்கிட்ட இறக்கி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அதை ஓதுவதற்காக வேண்டி, அதை படிச்சு பாக்குறதுக்குன்னு. அப்ப ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குர்ஆன் முடிப்பது அவன் மீது ஹக்கு, செய்தாக வேண்டும். எத்தனை குர்ஆனுங்க எப்ப முடிக்கிறோம்? நோம்புல ஒரு குர்ஆன் முடிச்சுட்டு அம்மாடி ஒரு குர்ஆன் கத்த ஓதுறதுக்கு மட்டும் ஆலிஞ்சா போய் கூட்டு வந்து ஒரு எப்படி மகரிப்ல இருந்து ஓதுங்க சேர்த்து, இசாலாம் கொஞ்சம் லேட்டா தோதுக்கலாம், ஒரு 3 குர்ஆன் ஓதிடுங்க. எங்க அத்தாக்கு போய் சேரட்டு, 1 மாசம் ரமசான்ல 1 குர்ஆன் நீங்க ஓதுவிய, ஆலிஞ்சா மாதிரி 3 குர்ஆன் ஒரே நேரத்துல ஓதியா அப்படின்னு சொன்னா அவர் 2 பக்கத்தை சேர்த்து புரட்டுவாரு. 2 பக்கத்தை சேர்த்து நம்ம ஊர்ல ஒரு காய்கறிக்கார வந்தா ஒரு நாள் அளக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி அளந்தான். என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, அது கரெக்டா தான், தப்பா அழகிற திரும்ப அழ குறை அளந்து கொடுத்ததுக்கு. இப்ப அவன் சொல்றான், பாய் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதிங்க பாய், உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கூட போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கூட போறேன்னு என்ன? இல்ல, பொம்பளைய வியாபாரம் இப்படித்தான், நான் 15 ரூபான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா 10 ரூபா குடும்பாக, நானும் கொஞ்சம் திராஸ் அப்படி இப்படி பிடிச்சி 10 ரூபாய்க்கு உள்ளவ கொடுத்துடுறது. அட விளங்குதுங்களா, அவனுக்கு ஒரு திருப்தி, 15 ரூபா போடல 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், வந்தது என்னன்னு தெரியணும்ல. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுவதிலே ஆர்வம் காம்பிங்கள். இரண்டாவது திலாவத் என்று சொல்லுகிற இந்த செய்தியிலே இமாம் இப்னு கஸீர் என்று நினைக்கிறேன், அவர் சொல்லும் போது அழகாக, இப்னு கஸீர் இல்ல, இமாம் குருத்துபி, இமாம் ராசி அந்த தப்சீரில் எழுதும் போது அழகாக எழுதுகிறார்கள் இமாம் ராசி. அதாவது திலாவத் ஓதுவது என்ற அர்த்தத்திற்கு திருக்குர்ஆன் மட்டுமே பொருந்துகிற ஒரு செய்தி. ஏன்னு கேட்டா, இஞ்சியிலும் சபூரும் ஓதுகிற ஒரு பொருளாக ஆக்கப்படவில்லை. அதாவது இஞ்சியிலும் அதே மாதிரி வந்து எது அவங்களுடைய தௌராத்தும் ஓதுகிற ஒரு பொருளாக ஆக்கப்படவில்லை. வச்சு இப்படி சபூர் அல்ல ஆக்கி வச்சிருந்தா நபி தாவூத் அதை ஓதுவாங்க, உட்கார்ந்து மலைகள் எல்லாம் சேர்ந்து ஓதும், பறவைகள் எல்லாம் அப்படி நிற்கும் வானத்துல அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். ஆனா குர்ஆனுக்கு மட்டும்தான் எல்லாம் ஓதிக்கிட்டே இரு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிற அந்த திலாவத்தினுடைய வார்த்தை குர்ஆனை சார்ந்தது. அதனால அதிலே ஓதுவதிலே நாம் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். மாசத்துக்கு 1 குர்ஆன்னாலும் அட்லீஸ்ட் முடிக்கணும். என்ன ஹக்கு இது? எனக்குரிய பொருள், என் வாழ்க்கைக்கு பாதை காண்பிக்கிற பொருள். நாயம் சல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே மாதிரி அந்த நீண்ட ஹதீஸ் வருகிறது, இதிலே உங்களுக்கு முன்னுண்டான வரலாறுகள் உண்டு, உங்களுக்கு பின்னடக்க போகிற செய்திகள் உண்டு, உங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற உங்களுடைய அத்தனை பிராப்ளங்களுக்கும் இதிலே சொல்யூஷன் உண்டு. எடுத்துக்கொள்வதற்கு யார் இருக்கிறீர்கள்? சொல்யூஷன் உண்டு. ஏன் அப்ப கண்ணை திறக்கல? எனக்கு ஆர்வம் வேண்டும். ஹக்கான முறையிலே ஓதுவது என்று சொன்னால் மாதம் 1 குர்ஆன் முடிக்க வேண்டும், அல்லது அந்த நாட்களுக்குள்ளே 1 குர்ஆனை ஓதி முடிக்கிற. நல்ல பெருநாள் அன்னைக்கு, ரம்ஜான் அன்னைக்கு ஓதிக்கலாம். இல்ல, அடுத்ததாக என்ன சொல்றாங்க, ஓதுறது. இரண்டாவது அதனுடைய ஹுக்கும்கள் படி நடக்கிறது. திலாவத் என்ற சொல்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள், ஒன்னாவது கிராத் ஓதுவது, இரண்டாவது அதன்படி அமல் செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது உள்ளே கொண்டிருக்கிறது. அப்ப ஹக்கத்திலாவத்திஹி என்று சொன்னால் அதை புரிந்து அறிந்து ஓதுவார்கள். ததப்புர், ததப்புர் என்று சொன்னால் அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன். அல்லாஹ் கேட்கலாம், அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, என்ன அவர்கள் குர்ஆனை ஓதுகிற போது விளங்கி அறிந்து அதனுடைய முன்பின் ஆயத்துகளிலே தெளிவு கொண்டு அவர்கள் ஓதவில்லையா? அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, என்ன அவர்களுடைய இதயத்திலே நாம பூட்ட போட்டு வச்சிருக்கோம், எப்படா பார்ப்பேன்னு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்ப இதை நீ திறந்து பார்ப்பாய், உன் வாழ்க்கையின் கண்ணை திறந்து விடலாம், நாம் ரெடியா இருக்கோம். பூட்டு போட்டுக்கிட்டது யாரு? நம்மளா பூட்டு போட்டோம், பூட்டை நீ போட்டுக்கிட்ட அல்லாஹ் சொல்றான். அப்ப தடப்பூர் அதனுடைய சொக்கும்களை நேசித்து அதை ஓதுகிற ஒரு பாங்கு. அடுத்து ஓதும் போது அந்த ஆயத்துகளிலே வரும்போது அதனுடைய சட்டங்களை நம்புவது. அதே மாதிரி இதை நான் செயல்படுத்துவேன், இதிலே உள்ள ஹலால்களை ஹலாலாக ஆக்குவேன், இதிலே உள்ள ஹராம்களை விட்டு தவிர்த்திருப்பேன் என்ற நம்பிக்கைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்றான். என்ன கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்திலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் வலவ் அன்னஹும் அகாமு தௌரா வல் இன்ஜீல் மா அன்ஸல மா உன்ஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம் லஅகலு மின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்தி அர்ஜிலிஹிம் மின்ஹும் உம்மத்துன் காஸிதா வகதீரும் மின்ஹும் ஸாஅமா யஅமலூன் வலவ் அன்னஹும் அகாமு தௌரா. அந்த யஹூதிகளும் நசாராக்களும் அகலே கிதாபுகள் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத்தையும் இஞ்சீலையும் அப்படி புடிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடியே போயிருந்தான் அப்படின்னு சொன்னா ஒமா உன்சில இலைஹிம் அதற்கு பின் இறங்கிய இந்த வேதங்களை எல்லாம் அவர்கள் நம்பினார்கள் என்று சொன்னார். அகலு மின் ஃபௌகிஹிம் அவர்களுடைய சாப்பாடு தலை மேலிருந்து கிடைச்சிருக்கும். எப்படி சொல்றான், அகலு மின் ஃபௌகிஹிம் தலை மேலிருந்து சாப்பாடு கிடைச்சிருக்கும், வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் அவர்களுக்கு கீழிருந்து அவர்களுக்குரிய உணவை நாம் புகட்டி இருப்போம். மின்ஹும் உம்மத்தும் முக்தஸிதா அதிலே சில பேர் மட்டும்தான் அப்படி விளங்கினார்கள், சில பேர் மட்டும்தான் அந்த அறிவோடு நடந்து கொண்டார்கள், மற்றவன் எல்லாம் என்ன செஞ்சான், இதை மாத்துனா நம்ம வாழ்க்கையை எப்படி நல்லா அமைச்சுக்கலாம்னு யோசிச்சான். எப்படி இந்த வேதத்தை புரட்டணும்னு சொன்னா, இதை கொஞ்சம் அழிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம் வாழ்க்கையில இப்பெல்லாம் நிம்மதியா இருக்கலாம், வட்டி வாங்காதானா கொஞ்சம் அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காசு, என்ன காசியா, அங்க பார் வட்டி கடை வச்சான், ஒரே வருஷத்துல பென்ஸ் கார்ல போறான், அப்படிதான் வாங்குறோம், பெரிய வீடு கட்டிட்டான், ஏசியில இருக்கான், அல்ல அல்லான்னு தொழுதுகிட்டே இருக்கேன், சோறு தாமா தர மாட்டேங்கிறான், போடு அவன் மேல. அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள், அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள். அதனால அந்த இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது சொல்றான், நிறைய இதே மாதிரி ஆயத்துகள் வருகிறது. அவர்கள் வந்து ஹலாலான சாப்பாடுகளை அவர்கள் சாப்பிடட்டும், ஹலாலான சாப்பாடுகளை அவர்கள் சாப்பிடட்டும், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழகானதாக இருக்குமே, அவர்கள் நல்லதை சாப்பிடும்படி நான் ஏவுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன். நல்லத சாப்பாடு, இந்த நல்ல சாப்பாடுங்கிற விஷயம் இருக்கங்க ஒரு பெரிய செய்தி, பெரிய செய்தி, மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு செய்தி. என்னைக்கு ஹராம் ஒரு கவலம் உள்ளே இறங்கியதோ முடிஞ்சு போச்சு, அன்னையிலிருந்து நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், விட்டா டெஸ்ட் வேண்டாம் பண்ணி பாருங்க, எவன் வட்டி வாங்கானோ அல்லது எவன் இதே மாதிரி ஒரு மாதிரியான கோல் மால் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன்கிட்ட போய் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, சுபுவுக்கு எந்திரிக்க முடியாது, வேற பெரிய உதாரணங்கள்லாம் தேவையில்லை, சுபுவுக்கு எந்திரிக்க முடியாது, முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப அல்லாஹ் நபிக்கு சொன்னான், நபியே தொய்பாத்துகளை நாம் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறோம், அதை மட்டும் சாப்பிடுங்க, வாமலு சாலிஹா நீங்க நல்லமல் தானா செய்வீங்க. எப்படி அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லமல் தானா செய்வீங்க. அதனாலதான் சொல்றான் அந்த காசு வரணும், இந்த காசு என் ஹலாலான உழைப்பில் சம்பாதித்த அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டு என்னுடைய நான் நோன்பை திறப்பேன். அந்த பள்ளியாசல்ல அரை கால் அப்படி வெட்டி பிரியாணி போடுறார்களா, என்ன பிரியாணியா அப்படின்னு அலையாத. நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, இந்த பள்ளியாசல்ல ஏதாவது வெளியே வச்சாங்க அப்படின்னு சொன்னா ஜூஸு கீஸு நான் ரெண்டு மூணு எடுத்துக்கிறது, ஒருத்த அன்னைக்கு தூக்க முடியாம தூக்கிட்டு போறான், அதை தூக்க கூட முடியல, நானும் இந்த பாக்கெட்ல ஒண்ணு அந்த பாக்கெட்ல ஒண்ணு, என்ன செஞ்சிருவேன், ஒண்ணு குடிப்பேன், அதுக்கு மேல இன்னொன்னு குடிக்கலாம், நாளைக்கு காலையில ஒன்னு குடிக்கலாம், ஏன் இந்த பேராசை. இன்னும் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா எடுக்காம போறதே சிறப்பு, எடுக்காம அல்லாஹ் தஆலா என்னிடத்துல இந்த ஒரு ரூபா பிச்சைக்காரத்தனமான இந்த ஒரு ரூபா காசு நம்மள்ட்ட இல்ல, இல்ல என்ன அஜித்து பிச்சைக்காரத்தனம் வாங்குறீங்க, எடுக்கிறதா தானே, நாளை தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம், வச்சிருக்கிறது சரி, அவர் எந்த நோக்கத்தில் வைத்தார் தெரியாது, அதன் பெரிய திருட்டு பயலா இருக்கலாம், அடிச்சதுல ஒரு 10 ரூபா பள்ளியாசல்ல ஜூஸ் வாங்கி வைப்பண்டா, நம்மள அல்லா நல்லாக்கிடுவோம், பல பேர் இப்படிதான் ஜோர் போட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் கூப்பிடுற அந்த விருந்துகளுக்கு நான் அட்டன் செய்யறது, அதனால யாரையும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கூப்பிடுற விருந்துகளுக்கு நான் அட்டன் செய்யறதே இல்லை, யாருக்கும் எங்கேயும் போறது இல்லை, நம்ம பாட்டுக்கு உண்டு எங்கேயும். ஏன் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா ஒரு கப்புன்னு ஒன்ன போட்டுட்டு என்ன செய்யறது, ஒரு 10 அஜரத்து மாற கூப்பிட்டு அஜரத் துவா செய்யுங்க, அல்லா எல்லாம் நல்லாக்கிடுவான், அடிச்ச ஒரு கோடி விருந்து போட்டது 150 ரூபா ஆளு குறிச்சா ரொட்டியை வாங்க. அல்லா அக்பர், அல்லா பாதுகாத்துதான். இந்த ஆளு எல்லாம் தின்னாங்க இல்ல, அல்லா என் சொத்து அப்படியே இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நம் காசு சொந்தமா. என்னடா அஜர்த்தி இப்படிலாம் பேசுறாரு? டே டு டே லைஃப், உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக நடக்கிற செய்திகள். அதனால நம்ம என்ன செய்யணும், நம் முடிந்த வரைக்கும் டீ குடிக்கிறதா நம்ம காசுல குடிக்கிறது, சாப்பிடுறதா நம்ம காசுல சாப்பிடுறது, அதுவும் உழைச்ச நம்மளால் உழைத்து எடுக்கப்பட்ட அந்த காசுல சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இபாதத்துகளிலே ஆர்வம் பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்து நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறார், எவர்கள் இப்படி நடக்கிறார்களோ, அந்த வேதத்தை தெளிவான முறையில ஓதுகிறார்களோ அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தான் ஈமான், அந்த ஈமானுக்கு நசீபானவர்கள். எவர்கள் அதை மறுக்கிறார்களோ நஷ்டவாளிகள். இந்த உலகத்துல அந்த நஷ்டம் தெரியாது, அந்த நஷ்டம் புரியாது. இந்த உலகத்துல காசு இல்லாதவனை பார்த்து, காசு எவன்கிட்ட இல்லையோ அவனை பார்த்து என்னையா நஷ்டவாளி நீ சொல்லலாம், ஆனால் ஆகிறது என்று உண்டு. அந்த நாளையில் அந்த நஷ்டம் விளங்குகிற போது மனிதனுக்கு புரியும், எவ்வளவு பெரிய நஷ்டவாளிய, இப்படி ஆகி வந்து இங்க நிக்கிறானே, இப்படி ஆயிட்டியே. ஆனா அங்க ஒண்ணும் நடக்காது, இனி ஒரு வாழ்வு இல்லை, இனி ஒரு கேள்வி இல்லை, முடிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அதனாலதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், எத்துலு உனகு ஹக்கத்தில் ஆவத்தை, வேதத்தை ஓதுவார்கள், அதன்படி செயல்படுவார்கள், அது ஓதுறதையும் நல்லா ஓதுவாங்க. அது மட்டும் வாழ்க்கையில நல்லா இல்ல, எதை செய்தாலும் கூட வாழ்க்கையிலே திரிந்து செய்கிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கும். வாழ்க்கையில நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயோ இருப்போம், எங்கேயோ இருப்போம், எங்கேயோ இருப்போம். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டா, அல்லது பின்னாடி யாராவது வர்றாங்கன்னு திரும்பி பார்க்கணும்னு நினைச்சா அப்படி நின்னுகிட்டு இப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்களாம். ரசூலுல்லாஹ்ட்ட உள்ள ஒரு பண்பாடு என்ன, நடந்து போய்கிட்டு இருக்கும் போது யாராவது பின்னாடி கூப்பிட்டா, இல்ல பின்னாடி யாராவது வர்றாங்களா சைட்ல ஏதாவது திரும்பி பார்க்கணும்னு நினைச்சா முதல்ல நிப்பாங்களாம். எப்படிங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் முழுசாக தன்னை திருப்பி அந்த இடத்துல பார்ப்பாங்க, முழுசா. யாராவது வந்து கை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையை எடுக்க முற்படுகிற வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை எடுக்க மாட்டாங்களாம், அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதைத்தாங்க நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. நமக்கு உயிருக்கு உயிரான நாயகம் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வரணும். இதுதான் பிரியத்தின் வெளிப்பாடு. நான் பிரியம் வைத்திருக்கிறேன், பிரியம் வைத்திருக்கிறேன் சொல்றதல்ல, பிரியத்தின் வெளிப்பாடு. என் நபி பார்த்தது மாதிரி நான் பார்க்க வேண்டும், என் நபி உட்கார்ந்திருந்தது மாதிரி நான் உட்கார வேண்டும், என் நபி நடந்தது மாதிரி நான் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த உலகத்திலும் வெற்றி, உலக காரியங்களும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி, ஜெயமே ஜெயம். எங்க போனாலும் சுடர் விடுவோம், எங்க போனாலும் நமக்கென்று ஒரு ஐடென்டிட்டி, நமக்கென்று ஒரு தனித்தன்மை, நமக்கென்று உள்ள பர்சனாலிட்டி எல்லாம் கிடைச்சிரும். ஏன், ஒவ்வொரு விஷயத்திலும் இவர் எதை செஞ்சாலும் இன்டீப் இன்டெப்த் இன்டெப்தா செய்வாரு, எதை பார்த்தாலும் ஆழமாக பார்க்கிற அந்த பக்கம். அதைத்தான் இந்த ஆயத்து இந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறது. இன்றைய வாழ்வோடு இதை செயல்படுத்துகிற, புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இது இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட செய்தியை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல மனப்பான்மையை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. அடுத்து கடைசியா ரபியுல் அவ்வல் ஆரம்பிக்க போது இன்ஷால்லா இங்க பயான் நடக்கும். நம்முடைய ஈமான்லிருந்து சிறப்பு பேச்சாளர்களை கடல் கடந்து அழைக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஸ்டரியை படிக்கிறதுக்கு முன்னாடி மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். என்ன, ரசூல்லா மீது உள்ள பிரியம், முதல்ல அன்பை வளர்த்துக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த அன்பு. அப்ப உட்கார்ந்து நம்ம இந்த வரலாறு இங்கே சொல்லப்பட்டுதான் நான் கேட்கணும், நான் பண்ணனால் நான் போய் உட்காந்து கேட்பேன் இல்ல, நம்மளே உட்காந்து அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்களே அதை எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை படிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனைங்க புள்ள, புக்கை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது, ஒரு இடத்துல நபியின் மீது எப்படி அவர்கள் பிரியம் கொண்டிருப்பார்கள், தான் வீட்டுக்காரங்க ஒரு ஆள் மாதிரி நினைச்சிருப்பாங்க. உங்க அண்ணனுக்கு எத்தனைங்க புள்ள, இருங்க அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டு சொல்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. மூணு பிள்ளைங்க, மூத்த புள்ள மொவ, அவ பேர் இது, ரெண்டாவது பையன் 8வது படிக்கிறான், எப்படி தெரியுது. இப்படி நபியின் மீது இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை புள்ள, நான் புக்க படிச்சு சொல்றேன்னு சொல்லக்கூடாது.
இந்த நிலைப்பாடு நம்மிடத்தில், இந்த ஆசை வரணும். இதுதான் நபியின் மீது பிரியத்துக்கு என்ன அடையாளம், இந்த ஆசை மனதில உட்காரணும். நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன நெட்ல ஏகபோகத்துக்கு வந்துருச்சு. இமாம் நம்முடைய முபாரக் பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, முபாரக் பூரி அவர் எழுதின அந்த புத்தகம் துஹ்ஃபத்துல்லா, இது அதாவது ரஹீக்குல் மக்தூம், தமிழ்ல அழகா மொழிபெயர்த்து அழுகுதா, அந்த இதுல இருந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. நெட்ல காம்பேக்டா இவ்வளவு பெரிய, நீ வச்சிருக்கீங்களோ இந்த ஒரு தமிழ் இஸ்லாமிக் சைட்ல விட்டுருக்காரு. இப்படி போய் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு ரசூல்லாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அல்ல ஒரு மனப்பாடம் பண்ணும், ரசூல்லாக்கு இத்தனை பிள்ளைங்க எழுதி வச்சுக்கிறேன், பேர் இது நான் சல்லா அலி சொல்ல மனைவி இத்தனை பேரு எழுதி வச்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. நான் நபியை எந்த அளவுக்கு நான் தெரிந்து வைத்துக் கொள்ளவே, என் வீட்டுல ஒரு ஆளா அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மட்டும் செய்தால் இந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி நாம் ஈடற்றம் அடையலாம் நிச்சயமாக. நபியின் மீது நீ பிரியம் வைத்தாய், உன் குடும்பத்தை போன்று அவர்கள் குடும்பத்தை தெரிந்து வைத்திருந்தாய், அந்த ஒரு காரணத்துக்கு ஓடுப்பா சொல் அல்லாஹ் சொல்லிடலாம் சொல்லிடலாம். இந்த ஆகவே நம் வாழ்க்கையிலும் சிறப்படைவோம். நபி பேரை யாரெல்லாம் சொல்லுக சொன்னார்களோ அவங்கதான் வாழ்க்கையில சிறப்படைஞ்சிட்டு போனாங்க. 100 எழுதினாரு ரசூல்லாக்கு, ஒன்னாதனால எந்த பெருமை இல்லை, அவன் பெரிய ஆளாயிட்டான், அவன் புக்கு நிறைய எடுத்துச்சு. உலகத்திலே யாரெல்லாம் நபியை பற்றி பேசுகிறார்களோ அவங்கள தான் அல்லாஹ் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கான். இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூனா அலன் நபி, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறார், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லுகிறார்கள், ஆகவே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள்னு சொன்னாங்க. அப்ப இந்த மனோநிலையை வளர்த்து கொள்ளுகிற பக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் இந்த நேரத்திலே நமக்கு தருவானாக. அந்த வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அதிலே நேரங்களை செலவிடுகிற அறிவையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from